الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله اتقوا الله عز وجل وأطيعوا لقول الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون சர்வ புகழும் புகழ்ச்சியும் இம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சலவாத்தும் சலாமும் அவனுடைய இறுதி தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாருடைய சஹாபாக்கள், தாபியீன்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த சபா தாபியீன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹு தஆலா என்றென்றும் சரிந்தருவானாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை நம்முடைய வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் நாம் பயந்தே அவன் என்னென்ன விடயங்களை நமக்கு எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்களை இயலுமான அளவு எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை தவிர்ந்து விலகி நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அப்படியான விடயங்களை எப்போதும் தவிர்ந்து நடத்துவதற்கு நாம் முயற்சிவோமாக. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தையும் சாத்தியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருவானார். அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனே இந்த உலகத்தை படைத்து பரிசாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஹாலிக், அவன்தான் உலகத்தை படைத்தவன், உயிரினங்களையும் படைத்தவன், உயிரற்ற பொருட்களையும் படைத்தவன். உயிரினங்களில் மனிதன், அதே போன்று மலக்குகள், அதே போன்று மிருகம், அதே போன்று தாவரம், இதில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சிரேஷ்ட படைப்பாக மனிதனை நான் படைத்திருக்கின்றேன் என்று, அழகான படைப்பாக மனிதனை நான் உருவமைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். இந்த அடிப்படையில் மனிதனை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சிறந்த படைத்தென்றும் அழகான படைத்தென்றும் கூறுவதற்குரிய காரணங்கள் பல இருக்கின்றன. மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அமைத்திருக்கக்கூடிய அவனுடைய உடல் உறுப்புகளில் ஆக முக்கியமான மூணு உறுப்புகள், அந்த மூன்று உறுப்புகளையும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கூறியிருக்கின்றானோ அவ்வாறு அந்த உறுப்புகளில் ஒவ்வொன்றை நாம் பயன்படுத்தும் போதுதான் மனிதன் என்ற பட்டியலுக்கு நாம் உள்வாங்கப்படுகிறோமே ஒழிய, மனிதன் என்ற இந்த உடல் அமைப்புக்கோ, மனிதர்கள் வைக்கக்கூடிய இந்த பேருக்கோ, அல்லது மனிதர்கள் தான் தேடிக்கொண்ட இந்த உலகத்தினுடைய விடயங்களுக்கோ மனிதனோடு சொல்லப்படுவதில்லை. மூன்றே மூன்று உறுப்புகள், இந்த மூன்றே மூன்று உறுப்புகள் தான் மனிதனை மிருகத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன. ஒன்று கண், அடுத்தது காது, அடுத்தது அவனுடைய உள்ளம். அல்லாஹு தஆலா மனிதனை பற்றி சொல்லும் போது நாம் சில மனிதர்களுக்கு கண்களை கொடுத்திருக்கின்றோம், ஆனால் அவர்கள் அதனை பிழையாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் பார்க்க வேண்டியதை பார்க்காமல் எதை பார்க்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ, தடுக்கப்பட்டிருக்கின்றதோ, அதற்கு தன்னுடைய கண்களை அவர்கள் உபயோகிக்கின்றார்கள். நாம் சில மனிதர்களுக்கு காதுகளை கொடுத்திருக்கின்றோம், அவர்களும் அந்த காதை எதையெல்லாம் கேட்க வேண்டுமோ அதை கேட்காமல், எதையெல்லாம் கேட்க கூடாதோ அதற்கு அந்த காதுகளை பயன்படுத்துகிறார்கள். உள்ளத்தை கொடுத்திருக்கின்றோம், அந்த உள்ளத்தையும் அவர்கள் பிழையாக பயன்படுத்துகிறார்கள், பிழையாக சிந்திக்கின்றார்கள், பிழையாக உருவம் அமைக்கின்றார்கள், பிழையாக ஒரு மனிதனை பற்றி கற்பனை செய்கிறார்கள். இவர்களுக்கு உதாரணம் உலாய்க்கல் அன் ஆம், இவர்கள் கால்நடைகளைப் போல. அதோடு அல்லாஹ் முடிக்கவும் இல்லை, அப்படியும் இல்லை, பல்ஹும் அபல்லு, அதையும் விட கேடுகட்டது, மிருகத்தையும் விட கேடுகட்டது. நாம் மிருகத்தை மிருகம் என்று கூறுவதே மிருகம் மிருகத்தினுடைய செயலை செய்வதின் காரணத்தினால், ஒரு மிருகம் மிருகத்தினுடைய செயலை செய்வதின் காரணத்தினால் மிருகம் என்று கூறுகின்றோம். மனிதனும் அந்த செயலை செய்யும் போது அவனும் ஒரு மிருகத்தை விட மோசம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதன் மிருகமான வாழ்க்கை வாழக்கூடாது, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த ஒரு நாகரிகம், அல்லாஹு தஆலா அவன் செலக்ட் பண்ணிய ஒரு சிறந்த வாழ்க்கை முறைக்கு பெயர்தான் தீன் என்று சொல்லுகின்றோம். தீன் என்பது நாகரிகம் என்பது மார்க்கம் என்பது உலகத்தில் பல மார்க்கங்கள் பல நாகரிகங்கள் பல கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் காணப்பட்ட போதிலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் உள்ளவருடைய உள்ளத்துக்கு மட்டுமல்ல முழு மனித சமுதாயத்திற்கும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய எச்சந்தத்திலும் எந்த நிலைமையில் வாழக்கூடியவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நாகரிகமான வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார். அதற்கு பேர்தான் நாம் தீன் என்று சொல்லுகின்றோம். உலகத்தில் எத்தனையோ தீன்கள் காணப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் தீன் என்ற ஒன்று இருக்குமே ஆனால் இன்ன தீன இந்த அல்லாஹ் இஸ்லாம் நம்முடைய பார்வையில சொல்றதாக இருந்தால் தீன் என்றால் அது இஸ்லாம் தான், வேற ஒன்றும் தீன் இல்லை. அல்லாஹ்விடத்தில் தீன் என்றால் அது இஸ்லாம் தான். அன்புக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். அந்த அடிமைகளில் இருந்து அவன் சிலரை முஸ்லிம்களாக தெரிவு செய்திருக்கிறார். நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இருப்பதென்பது நம்மளுடைய பெற்றோருடைய தொழில் அல்ல. நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இருப்பதென்பது நம்மளுடைய பரம்பரையோ நம்மளுடைய வம்சாவளியோ நம்முடைய ஊருடைய தொழில் அல்ல. நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருப்பதென்பது அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ் நாடி இருந்தால் நம்முடைய இடத்திற்கு நம்முடைய மற்ற சகோதரர்களை கொண்டு வந்து நம்மை அந்த இடத்திற்கு மாற்றி அமைத்ததென்பது இது அல்லாஹ்வுக்கு ஒரு கஷ்டமான விடயம் அல்ல. நாம் இன்று முஸ்லிம்களாக இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதும் நம்மளுடைய சக்தித்தனம் அல்ல. நம்முடைய உள்ளங்களின் இஸ்லாத்தை நாம் உண்மை என்று ஏற்றிருப்பதும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மறுமை நாளுக்கும் நாம் மறுமை நாளை நம்பி ஒரு மூமினாக முஸ்லீமாக வாழ்வது என்பதும் நம்முடைய அறிவினுடைய பாதுகாப்பு அல்ல, நம்மளுடைய குடும்பத்தினுடைய சமூகத்தினுடைய ஊரினுடைய பாதுகாப்பு அல்ல. அல்லாஹு தஆலா தான் நம்மை முஸ்லீமாக வைத்திருக்கிறார். அல்லாஹ் தான் நம்மளுடைய தீனை நம்மளுடைய உடம்பில் நம்மளுடைய செயற்பாட்டில் அமைத்து வைத்திருக்கிறார். இது நம்முடைய கைகுட்டத்த விஷயம் அல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. யுகல்லிபு கைஃப யஷா, அவன் நாடுற மாதிரி பறக்குவான், நாடுற மாதிரி பறக்குவான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஹதீஸ்ல சொன்னார்கள், கைஃப அன்தும், இப்படி ஒரு காலம் வந்தா நீங்க எப்படி இருப்பீர்கள். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்ஸி காஃபிரன், காலையில முஸ்லிமாக எழுப்புவார் மாலையில காஃபிராக மாறிடுவார். மாலையில மூமியாக இருப்பார் அடுத்த நாள் காலையில காஃபிராகி விடுவார். துனியாவுடைய ஒரு சிறிய ஒரு உபதேசத்திற்காக தன்னுடைய தீனையே விட்டு விடுவார் சின்ன விஷயத்திற்காக. அன்புக்குரிய பெரியவர்களின் சகோதரர்களே, அவர் அல்லாஹ் ஜல்லத்தானால மனிதர்களாகி அவனுடைய அடியார்களிலிருந்து நம்மை அவனுடைய சிரேஷ்ட சிறந்த படைப்பிடமாகிய முஸ்லிம்கள் என்ற பட்டியலுக்குள் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களில் ஒரு உம்மத்தியாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். இது ஆகக்கூடிய ஒரு நியமம். இந்த உம்மத்திற்கே இது ஒரு நடுநிலையான உம்மத், இது ஒரு முன்மாதிரியான உம்மத். وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس. நாங்கள் நாளைக்கு எங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாம் என்ன நோக்கத்துக்கு உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்களுடைய பணியை அவர்கள் பரிபூரணமாக செய்தார்கள் என்பதற்கு கடைசி உம்மத்தாகிய நாம் தான் சாட்சி சொல்லப் போகிறோம். அல்லாஹ் நம்மளை சாட்சி சொல்லக்கூடிய உம்மத்தாக ஒரு முன்மாதிரியான உம்மத்தாக அமைத்து வைத்திருக்கின்றார். முன்மாதிரி என்பது தனக்கு மேலையும் நமக்கு முன்மாதிரியை காட்டக்கூடிய சமூகம் இருக்கிறார்கள், நமக்கு கீழையும் நம்மை கண்டு வழி வரக்கூடிய சமூகமும் இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் பொறுப்புதார்கள். நாம் எல்லோரும் நம்முடைய பெற்றோருக்கு கீழே பெற்றோருடைய செலவில் வாழ்வதாக இருந்தாலும் மாணவர்கள் என்ற ரீதியில் பள்ளி படிப்போ அல்லது யூனிவர்சிட்டியோ அல்லது அதைவிட வேறு ஒரு இடத்துல படிப்பதாக இருந்தாலும் தாம் சுயமாக ஒரு தொழிலொன்று செய்து அதில் சம்பாதித்து தன்னுடைய காலத்தை ஓட்டும் வரைக்கும் நாம் பெற்றோருடைய செலவினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் நமக்கு கீழேயும் சிலர் இருக்கிறார்கள், நம்முடைய தம்பி, நம்முடைய சகோதர சகோதரர்கள், இன்னும் நம்முடைய உறவினர்கள்,
இது இப்ப நிகழ்காலத்தில், இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பின்னால் நமக்கு கீழே நாம் தந்தையாகிவிட்டால் நமக்கு கீழே பிள்ளைகள், நாம் ஆசிரியராகிவிட்டால் நமக்கு கீழே மாணவர்கள், நாம் ஒரு அதிகராகிவிட்டால் நமக்கு கீழே ஆசிரியர்களும் மாணவர்களும், நாம் ஒரு தொழிலதிபராகிவிட்டால் நமக்கு கீழே ஊழியம் செய்யக்கூடிய தொழிலாளிகள், நாம் பெரிய இடத்தில் ஒரு டிஐசியாக மாறிவிட்டோமையானால் நமக்கு கீழே பல அமைப்பில் உள்ளவர்கள் உருவாக இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த இடத்தில் மாணவர்கள் தான். இன்னும் சில காலங்களுக்கு பின்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு உயர் ஸ்தானத்தில் நாம் இருப்போம். நாம் இப்போது எல்லா மட்டத்தையும் பார்க்காமல் நமக்கு கீழே வரக்கூடிய சமூகம் நம்மளை பின்பற்றுவார்கள். நம்முடைய தம்பி நம்மளைத்தான் பின்பற்றுவான், நம்முடைய உடன் பிறந்த தம்பி நம்மளை பின்பற்றுவான். நமக்கு ஒரு நேரத்தில் பிள்ளைகள் இருக்கும் போது அந்த பிள்ளைகள் நம்மளை கண்டுதான் வளரும். நம்முடைய காலடியில் தான் அவர்களுடைய காலடியை எடுத்து வைத்தார்கள், நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பார்ப்பார்கள். இப்போதெல்லாம் தெரியும் நம்முடைய பிள்ளைகளை பற்றி. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ள அறிவும் இப்ப 5 வயது பிள்ளைக்குள்ள அறிவும் எல்லாருக்கும் தெரியும். 5 வயது பிள்ளையினுடைய அறிவும் பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு 15 வயதுக்கு இருந்த அறிவை விட கூடுதலான காலம் இது. எத்தனையோ பெற்றோர்களுக்கு தொழில்நுட்பத்தில் இது என்னென்று கூட தெரியாத இந்த காலத்தில் நம்முடைய 3 வயசு 4 வயசு 5 வயசு பிள்ளை பல விடயங்களை ஒப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு காலம் இது. இதென்றால் என்னென்று கூட தெரியாத சமூகத்துக்கு இதனுடைய பலாபலங்கள், இதனால் என்னென்னெல்லாம் செய்யலாம் என்பதை நெடுப்பொழுதில் சொல்லக்கூடிய காலம் இது. அவதானிப்புகள் அதிகம். பாப்பா என்ன செய்கிறார், வாப்பாவினுடைய பேச்சு எப்படி அமைந்திருக்கின்றது, வாப்பா என்னை எப்படி கைட் பண்ணுகிறார், வாப்பா என்னை எப்படி கவுன்சிலிங் செய்கிறார், வாப்பா என்னை எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணுகிறார், வாப்பா எப்படி உண்மையோடு நடந்து கொள்கிறார், வாப்பாவினுடைய தனிப்பட்ட லைஃப் எப்படி, வாப்பாவினுடைய சமூக உறவுகள் எப்படி, வாப்பாவினுடைய சமூகத்தியம் எப்படி, வாப்பாவினுடைய எல்லாம் கவனிக்கின்றார்கள். பிள்ளைகள் உறவுகள் கவனிக்கின்றார்கள், மாணவர்கள் ஆசிரியரை கவனிக்கின்றார்கள், ஒரு இஸ்தாப் அவருக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை கவனிக்கின்றார்கள். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாமும் அப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் கவனிக்கின்றார்கள், நம்மை 2 ரீதியில் கவனிப்பார்கள். ஒன்று, முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்மை ஒரு இஸ்லாமியன் என்ற ரீதியில் நம்மை கவனிப்பார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள், இவன் ஒரு முஸ்லீம், இவனுக்கு ஒரு ரிலிஜன் இருக்கின்றது, இவனுக்கு ஒரு உண்மையான மார்க்கம் இருக்கின்றது, இவருக்கென்று உண்மையான நபி இருக்கின்றார்கள். முஸ்லீம் அல்லாத சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் தன்னுடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தில் வாழக்கூடிய சமூகம் தான் இங்கு கூட இருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த காலத்தில் அறிவு பரந்து கிடக்கின்றது. அந்த அறிவை படிக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அமைப்பும், இஸ்லாம் மார்க்கத்தினுடைய சோதனைகளும், இஸ்லாம் மார்க்கத்தினுடைய குணங்களையும் அவர்கள் பார்க்கும் போது தன்னுடைய மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். உண்மையான ரீதியில் இதுதான் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இருந்தாலும் தன்னுடைய சில பின் விடயங்களை முன்வைத்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பின்தங்குகிறார்கள். இப்ப முஸ்லீமை பார்க்கின்றார்கள், ஒரு முஸ்லீமை என்ன சந்தோஷத்தில் பார்ப்பது, இவர் ஒரு குர்ஆனை பின்பற்றுகிறார், இவர் ஒரு உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுகிறார், இவர் குர்ஆன் சொல்லப்பட்ட அமைப்பில் வாழ்கிறாரா, இவர் அவருடைய நபியினுடைய வழிமுறையை பின்பற்றுகிறாரா என்று பார்க்கிறார்கள். இது ஒரு வகையான முன்மாதிரி. இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன, நமக்கு கீழே வாழக்கூடியவர்கள், நமக்கு கீழே ஊழியம் செய்யக்கூடியவர்கள், அன்புக்குரிய பெரியவர்களை சகோதரர்களே, இவர்களுக்கு நாம் எவ்வாறு முன்மாதிரியாக வாழ்வது, நம்முடைய பொறுப்பு என்ன? நான் ஒரு சிறுபிள்ளையாக இருக்கும் போது, இப்ப ஒரு வாலிபராக இருக்கும் போது, ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும் போது என்னுடைய பொறுப்பு என்ன? இப்ப நான் இன்னும் சில காலங்களுக்கு பின்னால் ஒரு தந்தை ஆகலாம், ஒரு மனைவிக்கு கணவன் ஆகலாம், இப்ப என்னுடைய பொறுப்பு என்ன? நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? எனக்கென்று ஒரு மார்க்கத்தை நான் தெரிவு செய்து கொள்ள வேண்டும், எனக்கென்று ஒரு நாகரிகத்தை நான் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த நாகரிகமும் அந்த மார்க்கமும் இஸ்லாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை தெரிவு செய்வதா, அல்லது காலம் மாற மாற நாகரிகத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைக்கக்கூடிய மாற்று மதத்தினுடைய நாகரிகத்தை தெரிவு செய்வதா என்பதை தெரிவு செய்ய வேண்டும். எனக்கு எந்த மதம் பெருந்தும், எனக்கு எந்த நாகரீகம் பெருந்தும், என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய தொழிலுக்கும் என்னுடைய நொலேஜுக்கும் அல்லது என்னுடைய செல்விக்கும் எனக்கு எந்த மாற்றம் சீட்டது என்று நாம் முடிவு செய்வோம். அதிலிருந்து நாம் இருவருக்கு அப்படியே நாம் ஒழுக்கப்பட்டுகிறோம். இஸ்லாம் குதிரைக்கால சமூகத்துக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல. இஸ்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு மக்கா மதீனா ஹிஜாஸ் வாசிகளுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் நபி என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை எடுத்துத் தரக்கூடிய ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய, மன நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடிய, சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கும் என்றால் இஸ்லாம் மட்டும்தான். நீங்க எதை பின்பற்றலாம், நீங்க எந்த நாகரிகத்தையும் செலவு பண்ணலாம், நீங்க எப்படியோ எங்களை மாற்றி அமைக்கலாம், ஆனால் தோல்வி தோல்விதான், இறுதி முடிவு தோல்வி தோல்விதான். அன்புக்குரிய பெரியவர்களை சகோதரர்களே, அதை முதலாவது முடிவெடுக்க வேண்டும். நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறேன் அல்லது நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன், நான் ஒரு பிரின்சிபல் அல்லது நான் ஒரு பெரிய ஒரு இஸ்லாமத்தில் இருக்கின்றேன், எனக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, எனக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது. நான் ஒரு நிறுவனத்துக்குள் நுழையும் போது அங்கே ஒரு நிறுவனத்தில் ரூட்டன் கண்டிக்க இருக்கும், அது நிறுவனத்தினுடைய ரூட்டன் கண்டிக்கின்றார். அதுக்கு நாம் வழிபடுவது என்பது அந்த நிறுவனத்தின் மீது நம்மீது விரியாக்கப்பட்ட கடமையாக இருக்கும். ஆனால் அந்த நிறுவனம் ஒரு முஸ்லீம் அல்லாதவருடைய நிறுவனமாக இருந்தாலும் நீ ஒரு முஸ்லீம் என்பதை மறந்துவிடக்கூடாது, நீ ஒரு முஸ்லீம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பள்ளிக்குள்ள போனால் மட்டுமல்ல முஸ்லீம், கண்களுக்குள்ள போனாலும் முஸ்லீம் தான். ஒரு முஸ்லீமுடைய ஹோட்டலுக்குள்ள போனா மட்டுமல்ல முஸ்லீம், ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரருடைய ஹோட்டலுக்குள்ள போனாலும் நான் அஹ்மதும் முஹம்மதும் தான், எப்பையும் அது மாற மாட்டேன், அதை நான் ஒரு நாள் மாற்ற மாட்டேன். என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சொத்தியை மாற்றி போடக்கூடிய முஸ்லீம் அல்ல நான். நண்பர்களுக்கில் ஒரு இஸ்லாம், குடும்பத்தில் ஒரு இஸ்லாம், கல்லூரிகளில் ஒரு இஸ்லாம், திருமணம் என்று வந்துவிட்டால் ஒரு இஸ்லாம், பிள்ளையை பெற்றெடுத்தால் ஒரு இஸ்லாம், ஒரு பங்கன் என்றால் ஒரு இஸ்லாம், ஒரு உரிமையை வெண்படுத்தலாக இருந்தால் அதற்கென்ற இஸ்லாம் இல்ல, இஸ்லாம் ஒன்றுதான். அதற்கென்ற ஒரு வழிமுறை, அதற்கென்ற ஒரு நாகரிகம் இருக்கின்றது. நீ சுத்தத்தில் இருக்கும் போது ஒரு இஸ்லாம் தான், நீ சந்தோஷத்தில் இருக்கும் போது ஒரு இஸ்லாம் தான், சுத்தத்தில் இருக்கும் போது குரான் சொல்லக்கூடிய இஸ்லாம் சந்தோஷம் என்று வந்துவிட்டால் அவர்களுடைய இஸ்லாமா இல்ல, கிடையாது. இஸ்லாம் ஒன்றுதான். சின்ன பிள்ளையாக இருக்கும் போதும் ஒரு இஸ்லாம் தான், அது ஏழு வயசானாலும் இஸ்லாம் தான், அது 15-20 வயசானாலும் இஸ்லாம் தான், அல்லது துணிப்புள்ள வாழ்ந்த வயசு வந்தாலும் இஸ்லாம் தான். ஏன் கோபத்துடைய நேரத்திலும் அந்த இஸ்லாம் தான் சொல்லுகின்றது. கோபம் வந்துவிட்டால், ஆச்சரியம் வந்துவிட்டாலும், கோபத்திலேயும் நான் கோபத்தில் இருக்கமல்ல, நான் கோபத்திலும் ஒரு முஸ்லீம், நான் கோபத்திலும் ஒரு முஸ்லீம் தான், நான் வியாபாரம் செய்யும் போதும் ஒரு முஸ்லீம் தான், நான் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு மணமகனாக இருக்கிறேன், நான் ஒரு முஸ்லீம். இதை சமூகம் பார்க்கின்றார்கள், நீ இஸ்லாம் 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 என்று கூறுகின்றீர்கள், எங்க இருக்கின்றது உன்னுடைய இஸ்லாம், எந்த இஸ்லாத்தை பற்றி கூறுகின்றீர்கள். அன்புக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு பௌத்த மத ஒரு மத குரு அண்மையில் என்னை சந்தித்தார். அவரோட சும்மா பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் அவர்களுடைய மதம் சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டு சும்மா பேசிக் கொண்டிருந்தார். அவரை சந்தித்தவர் ஒரு சட்டம் பெற்றதாகத்தான் இருக்கணும். அவர் பேசும்போது ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வி, இது உங்களுக்கு கேள்வி, நான் தப்புறதும் அல்ல, இது எல்லாருக்கும் கேட்ட கேள்விதான். இது அவர் சொல்லுகிறார் என்ன சொன்னால், இந்த ஹராம் ஹலால் என்று ஒன்று வந்து அதை நாட்டில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த ஹலால் என்ற ஒன்று தேவை இல்லை இந்த நாட்டில் என்று சொல்லும் போது இந்த முஸ்லிம்கள் சுழந்து எழுந்துகிறார்களே, அதுக்கென்று பெரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்களே, இது நியாயம்தான், நான் இதை குறைந்து செல்ல இல்லை, இது நியாயம்தான். ஆனா எனக்கு ஒரு டவுட், எனக்கு ஒரு டவுட் நான் கேட்டேன். எவரத்திலே அடிக்க போற மனுஷன் இந்த கேள்வி எங்கே அடியில் போகும் கேட்டா சொல்லுகிறார், உங்களை குரான் ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட காலத்தில் உங்களை அன்னையோடு ஒரு கூட்டம் மது போதையில் அப்படியே மிதந்து கிடந்தார்கள், ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் சீட்டா கணக்கில் மது போதைகள் இருக்குமாம், எப்ப மதுபானம் ஹராம் என்று ஆயத்து இறக்கப்பட்டதோ அப்ப எல்லோரும் தங்களுடைய வீடுகளில் இருந்த மதுபானங்களை ரோட்ல ஏற விட்டாங்களாமே உண்மையான்னு கேட்டார். நான் சொன்ன உண்மைதான். அப்ப அந்த ஆயத்து என்று சொல்றது அந்த இறக்கப்பட்ட சட்டம் அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதா இல்ல கொமனான ஆயத்தான்னு கேட்டார். இது ஒரு பொதுவான ஆயத்தா, இது இது முஸ்லீம்கள் எல்லாருக்கும் இறக்கப்பட்ட ஆயத்தா, இல்ல மதுபானம் குடித்துக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தின் மீது ஹராமாக்கப்பட்ட விஷயமானு கேட்டார். படிக்கவில்லை, நீங்க படிக்காத கேள்வி கேட்க மாட்டோம். மதுபானத்தை அறிந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்துக்கு நீங்கள் மதுபானம் குடிக்க வேண்டாம் என்று விரக்கப்பட்ட ஒரு ஆயத்தாயுதி, அல்லது முஸ்லிம்களுக்கு மதுபானம் அருந்துவது விதிக்க அதை தடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு பொமன் ஆயத்தான்னு கேட்டார். என்ன விட சொல்றது சொல்றேன், இல்லை இது பொதுவாக குர்ஆன் என்பது அந்த காலத்துக்கு மட்டும் விரக்கப்பட்ட ஒன்று அல்ல, இது கிராமத்துடைய நாள்களுக்கு விரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் விரக்கப்பட்டதுதான். அதோட நான் சப்ஜெக்டை மாற்றித்தரேன், உங்களுக்கு தெளிவாக விளம் இந்த கேள்வி கேட்டு விட கொடுக்கிறது. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சமூகம் பார்க்கிறார்கள் நாம் மறைந்து கொண்டுதான் செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பூன கண்ணத்தி பால் குடிக்கிற மாதிரி, பூன கண்ணத்திற்கு பால் குடிக்கிற மாதிரி மறைந்து கொண்டு மறைத்துக் கொண்டு செய்கிறோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் நாம் குடித்தவற்றை திரும்புவதற்கு முன்னால் இங்கே பகிரங்கப்படுத்தப்படுகின்ற ஸ்கிரீன்ல போட்டு விடுவார்கள். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று உங்களுக்கு தெரியும். எதையும் மறைப்பு செய்ய முடியாது. நமக்குள்ளேயே நம்மை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப நாம் ஒரு பிழையான பாதையில் சென்றுவிட்டு நம்முடைய மகனை மற்ற பாதையான வா என்று சொல்வது எவ்வளவு பெரிய அறியாமைக்கு அறியாமையான ஒரு விடயம் என்று யோசனை செய்துவிட்டார்கள். நாம் ஒரு பாதையால போகிறோம், பிழையான பாதை சந்தித்து செல்கிறோம், அடுத்த பாதையால வாழ்ந்து வருவானா அவன் யோசித்தானே ஏன் வாக்கள் வாழ போறார், என்ன இதால வர சொல்றார். நம்முடைய பிள்ளையினுடைய சாலையில் சேரப்பட கூடாது என்று நினைக்கின்றோம். ஆனால் நாம் சேர்த்துக்கொண்டால் போகின்றோம். ஒரு நாளும் சமூகத்தை மாற்றி அமைக்க முடியாது. சமூகத்தை அப்படி ஒரு நாளும் மாற்றி அமைக்க முடியாது. என்னை பெற்றெடுத்த தாய், என்னை பெற்றெடுத்த தந்தை, என்னுடைய தாயை மனைவியாக தேர்ந்தெடுத்தது அவர்களுடைய தாய் தந்தையினுடைய தெரிவின் மூலமாகத்தான். ஆனால் இந்து சமூகம் அப்படி அல்ல. என்ன பெற்ற வாப்பா என்னுடைய உண்மையை தெரிவு செய்தது வாப்பாளுடைய விருப்பத்துக்கோ உண்மையுடைய விருப்பத்துக்கோ அல்ல. என்னுடைய வாப்பாட வாப்பாடும் வாப்பாட உண்மையும் எங்க வாப்பாவுக்கும் உண்மையம் அவருக்கும் திருமணம் முடித்து வைத்தார்கள். அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். மௌத்தாவின் விரைக்கும் சண்டை இல்லாமல் வாழ்ந்தார்கள். மறைவுக்கு நிறைக்கும் விட்டுப்படுத்தோரும் குழந்தைகளோரும் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய சமூகம் அப்படி அல்ல. பாதிப்புகள் பார்க்கக்கூடிய ஒரு நாடகம் மாதிரி, பணத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி மாதிரி வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கென்ற ஒரு மனைவியை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு எல்லைக்கு சென்று விட்டார்கள் என்றால் அது அவர் நுண்முக்கியமாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மனசுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் என்று முன்னெடுத்திருப்பது இது ஷைத்தானை விட மோசமான ஒருவரை பின்பற்றக்கூடிய ஒரு கோட்பாடும், ஒரு முடிவின் பயங்கரமான கோட்பாடு. ஒரு தகவலை சந்திச்சேன், முஸ்லீம் அழகான பையன், படித்தவன், வாக்காளர் உண்மையான டீச்சர், அழகான கவிதை, கண்ணியமான ஊருக்குள்ள ஒரு மரியாதையோடு நடக்கக்கூடிய, ஆனால் இவன் முடிச்ச பிள்ளைக்குள்ளே ஒரு நன்முக்கு. நான் கேட்டேன், ஏ பாப்பா உங்களுக்கு வேற ஒரு பொம்புல கிடைக்கலையா, உங்களை உண்மை பாப்பாக்கு இது பிடிக்குமா, படிப்பிக்கிறதுக்கு பாடம் பூச்சிருப்பார் அல்லவா, இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படித்து ஒரு ஆளாக்கி அவர் உன்னுடைய சேர்க்காட்டை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால் எல்லா பெற்றோர்களும் விரும்புவார்கள். ஆனா நீ பார்த்த இந்த நடவல் பிடித்த வேலை இருக்கிறேன், இது உங்க வாப்பா உமா உங்க குடும்பம் உங்க சமூகம் உங்க ஊருடைய மான மரியாதை எல்லாம் ஒரு நெருக்கடி அப்படியே காட்டில் பறக்க விட்டு விட்டாரு. ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாள்? அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்க. இல்ல நான் நினைச்சேன் இந்த பிள்ளைய இஸ்லாத்துல இருக்கு அது பெரிய ஒரு நன்மைதானே, என்னப்பா நீங்க கலைக்கிறது முதல் இருக்கிறாங்க அவ்வளவு பேர் முதல் இருக்கிற முஸ்லீம இஸ்லாமா மாத்தி இருக்கிற முஸ்லிமை இஸ்லாமாக மாற்றி இந்த பிள்ளையை இஸ்லாமாக மாற்றுறதுக்கு இதனுடைய திட்டம் சரி வருமா? இந்த பிள்ளை எவ்வளவு காலமாக நிறுத்தி வாழ்கிறாள், இதுவரைக்கும் இன்னும் இஸ்லாத்துக்கு வரலையே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பது சரியத்தினுடைய சட்டம் என்னென்று தெரியுமா? அது ஒன்றும் தெரியாது, அது ஒன்றும் தெரியாது. அவங்க இன்றைக்கும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா என்ன சட்டம் என்று தெரியாது. அதை எனக்கு பிறக்கிற பிறந்து பிள்ளைக்கு இது என்ன பேர் வைக்க போறாள், அவன பேரை வைக்கிறா அவங்க பேரை வைக்கிறாள், இதுக்கு சரியத்தினுடைய சட்டம் என்ன? ஜாங்கிய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எந்த ஒரு டிகிரியும் முடிக்காமல் எந்த ஒரு உலக ஆய்வும் இல்லாமல் ஏன் எழுத கூட படிக்க தெரியாதவர்கள் எப்ப நான்கு திருமணத்துக்கு மேலே இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது என்ற ஆயத்தை இறங்கின உடனே எந்த ஒரு கேள்வி எனக்கும் இல்லாமல் நாளை வைத்துவிட்டு மக்களை எல்லாம் தலா சொன்னார்களா இல்லையா? நீங்கெல்லாம் படித்த சமூகமே, நீங்கெல்லாம் விளங்கின சமூகமே, நீங்க இப்படி செய்யலாமா? நீங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு பிறந்திருக்க இந்த குழந்தைக்கு நீங்க என்ன செய்வீர்கள்? இந்த குழந்தை கேட்டு நடப்பார், அவன் அவன் உண்மையாளவா முடித்தான், உண்மையாளவா முடித்தான். ஏன் வாக்கா சொன்னது அன்புக்குரிய பெரியவர்களை சகோதரர்கள் பிள்ளைகள் அவதானிக்கின்றார்கள், நம்முடைய வாக்கா அம்மாவோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அவதானிக்கின்றார்கள். அன்னையில எழுத்துல நாங்க இருக்கும்போது ஒரு இரண்டு போட்டு காட்டினார்கள், ஒரு சின்ன பையன் அவனுடைய பிரிட்டர் போட்ல அவனுடைய ஃபியூச்சர் பிளான் அவனுடைய என்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு படம் கொடுக்கிறான். அதுல உள்ளத்துல பெரிய ஒரு பில்டிங், அதுல ஒரு கார் போற மாதிரி அவனுக்கு சித்திரம் இருக்கு. வயசு நாலு அஞ்சு வயசுல அவன் வாப்பா வந்து பாக்குறாரு, கேட்கிறார் இது என்ன சொல்ற வாப்பா, திஸ் இஸ் மை ஃபேக்டரி, இது எந்த ஃபேக்டரி, இது என்ன இந்த பெரிய வீடு, இது என்னுடைய வீடு, நான் என்னுடைய வைஃப் அந்த பிள்ளைகள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கேன். அப்ப பக்கத்துல சின்ன ஒரு ரூம் ஒன்று கட்டிக்கிறேன், இது எங்களை வாப்பாவுக்கு நான் கட்டிருக்கிற ஒரு. அப்ப வாப்பா கேட்கிறாள், ஏன் இது வேற சின்னதா இருக்குது? சக்கன மாறி கேட்டான், நீங்க எங்கட அப்பாவை இப்படி ஒரு சின்ன ரூமுக்குள்ளதானே போட்டு வச்சிருக்கீர்கள் பாருங்க, அப்பாவை என்ன செஞ்சிருக்கு சின்ன ரூமுக்குள்ளதானே போட்டு வச்சிருக்கீர்கள், உண்மையிலே அப்பா அங்கதான் போட்டு வச்சிருக்காரு சின்ன ரூமுக்குள்ள, அதே மாதிரி மாடி படி கீழே சின்ன ஒரு போர்டு அடிச்சு அதுக்குள்ள அப்பாவை கொண்டு போட்டு வச்சிருக்காரு நோயாளி, அவர் அங்கதான் போட்டு வச்சிருக்கீர்கள். இந்த நிலம் அவங்களுக்கு வெறும் நான் இப்பே ஒரு கட்டி வைக்க போறேன், ஒரு சின்ன ஒரு ரூம் ஒன்று பிள்ளைகள் அவதானிக்கிறார்கள். பாப்பா எப்படி செய்கிறாரோ அதுக்கு மேல அவன் யோசிக்கிறான். நாங்கள் எல்லாம் முன்மாதிரியான சமூகம், நம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் மக்கள் அவதானிக்கின்றார்கள். நம்முடைய போக்கில் தான் நம்முடைய பிள்ளைகள் வளர்வார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. அன்புக்குரிய பெரியவர்களை சகோதரர்கள் நண்பர்களே, அன்னையில நடந்த ஒரு சம்பவத்தை, இது ஒரு ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு பையன் எங்களுடைய பக்கத்து பகுதியில் பெரிய ஒரு ஊர்ல இருந்து வச்சுக்குவோமே, அந்த பையன் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த பெருநாள் எங்க பேர் நோன்பு பெருநாள், நோன்பு பெருநாள் பெரியனாலே நோன்பு பெருநாள் என்றா இப்ப கையில என்ன போட்டல் இல்லாட்டி பெருநாள் முடிகிறன்னு சொல்லுவார்கள், போட்டல் இல்லாட்டி பெருநாள் இல்லை. இப்ப அதுக்கு ஒரு இடம் தான் இந்த ட்ரிப் போறது, ட்ரிப் போறதுதான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கான் ட்ரிப், பஸ் இல்லாட்டியும் பரவாயில்லை அந்த பெரிய சொல்றான் ட்ரிப் போறதுக்கு, பஸ் இல்லாட்டியும் பரவாயில்லை போட்டல் இல்லாம போகிறார்கள், அது பஸ் இல்லாட்டியும் பரவாயில்லையா போட்டல் இல்லாம போகிறார்கள். இது சொன்னதே கந்தசாமியும் இல்ல பந்தையாவும் இல்ல, சொன்னது நம்முடைய அழகான சீதை தான். அப்ப என்ன சொல்ற அந்த பையன், ஒரு அழகான குடும்பத்தை சேர்ந்த பையன், கொஞ்சம் ஒரு நைட் அந்த பெருநாள் நைட் அவன் கொஞ்சம் கூடுதலான ட்ரிங்க் பண்ணிட்டான், அப்படியே வந்திருக்கான் மோட்டர் சைக்கிள்ல வந்த உடனே சின்ன ஆக்சிடென்ட், அப்படியே ரோட்ல விழுந்துட்டான், யாரு கூப்ப? அப்ப சனம் எல்லாம் ஓடி போய் பார்த்தா பொறியன் உளுந்த கவலை இல்ல, பொறியன் உளுந்து கிடைக்கிற கவலை இல்ல, பொறியனுக்கு கவலை இவன் குடிச்சிருக்கானே, இவன் குடிச்சிருக்கானே. இடத்துல நல்ல மக்களும் வந்திருப்பார்கள், படிக்காத சில முட்டாள்களும் வந்திருப்பாங்க, இவரத்துல என்ன பேசணும் என்று தெரியாதவர்களும் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வார்த்தையும் என்ன, நானும் அவர்கள் நின்றதற்காக பக்கத்தில் இல்ல கடை பக்கத்தில், அதுல ஒரு ஆள் சொல்கிறார், இந்த பொறியன் குடிச்சிருக்கானே, எவ்வளவு கண்ணியமான குடும்பத்துக்குள்ள உள்ள பாப்பா உமா தாத்தா தம்பிமாரெல்லாம் எவ்வளவு கண்ணியமான ஆக்கள், இந்த முட்டால் இன்னொரு செஞ்சிருக்காரே என்று ஒருவர் ஒரு சுத்தம் செய்து பேசார். இன்னொரு படிக்காதார் சொல்றார், இவன் செஞ்சத்தை பார்த்தா இவன் குடும்பத்திலேயே எப்பயாவது ஒரு நாள் இதை பார்ப்போமா இப்படி செஞ்சிருப்பாங்க சொல்லிட்டு போறோம். எவ்வளவு கவலையான வார்த்தையாக இருக்கும் இவன் இந்த வார்த்தை உண்மை கேள்விப்பட்டான். யோசனை செஞ்சு பாருங்க, நாம செய்யக்கூடிய ஒரு மனத்தனத்தால நம்மளை வார்த்தா உண்மாவை யாராலும் ஏசினா. இப்ப நானே இந்த உதாரணத்தை சொல்லும் போதே உங்களுக்கு சில நேரம் ஜீரணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். என்ன எப்படி கிடைக்காது நம்மளை வார்த்தா மாட்டேன் உதாரணத்துக்கு. அப்படி இருக்கும் போது நாம் செய்யக்கூடிய ஒரு மனக்கணக்குக்கு நம்முடைய சீரேறி வாப்பா, நம்முடைய கண்ணியமான உண்மா, நம்மளை அன்பாக வளர்த்த நம்முடைய அண்ணன் சகோதரர்களை பற்றி யாராலும் இப்படி இழுத்து கலக்காண்டா இவ்வளவு கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. அந்த கஷ்டம் நமக்கு வந்துடக்கூடாது. நம்முடைய பேச்சாடுகளை வைத்து மனிதர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். இப்ப பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இப்பதானே எல்லாருக்கும் தெரியும் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால வாட்ஸ்அப்புக்கு செய்தி வருகின்றது. விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாலே வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வரும். இந்த ஊட்ட வார்த்தைக்கு வருத்தம் என்று நமக்கு தெரியாத லண்டன் இருந்து தேர்தல்களுடைய வார்த்தைக்கு வருத்தமா உண்மையா இருக்கும். அவ்வளவு வேகமாக செய்தி பரவக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரு நாளும் ஏற்று வாங்கி கொடுத்து விடக்கூடாது. நாம் நமக்கு கீழே உள்ளவர்களுக்கு எப்போதும் முன்மாதிரியாக இருக்கிறோம். ஆகவே எல்லா கஷ்டங்களிலும் படிக்கக்கூடிய காலமாக இருக்கட்டும், செயல் செய்யக்கூடிய காலமாக இருக்கட்டும், திருமணம் முடிக்கக்கூடிய வயசாக இருக்கட்டும், கணவனாக வாழக்கூடிய பீரியடாக இருக்கட்டும், அல்லது தந்தையாக இருக்கக்கூடிய அந்த சீசன் வரைக்கும் எல்லா காலங்களிலும் நான் ஒரு முஸ்லீம் தான். நான் பிறந்ததற்கு பின்னால் என்னுடைய வாப்பா எனக்கு அகமது என்று பெயர் வைத்தார்கள். நான் 5 வயதில் இருக்கும் போதும் அதே அகமது தான். நான் 10 வயது ஆனது போதும் நான் அகமது தான். நான் இப்போது ஒரு மணமகன், நான் அதே அகமது தான். நான் ஒரு வாப்பா, நான் அதே அகமது தான். இந்த எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த உறவு வளர்ந்திருக்கின்றது, வயது வளர்ந்திருக்கின்றது, அறிவு வளர்ந்திருக்கின்றது. ஆனால் நான் என்னை காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி, இஸ்லாத்துக்கு எதிராக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்ல. நான் ஒரு முஸ்லீம், ஒருங்குதல் முஸ்லீம். என்னுடைய நடத்தை, என்னுடைய பார்வை, என்னுடைய கேள்வி, என்னுடைய சிந்தனை அனைத்தும் குரானுடைய வரம்புக்குட்பட்டவைகள் என்று காட்டக்கூடிய சமூகமாக நாம் வாழும் போது நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் நம்முடைய முன்னாள் கண்டு அவர்கள் நாம் வழிபாட்டாமலேயே வாழ்வார்கள். நமக்கு மேல் உள்ளவர்கள் நம்மை கொண்டு சந்தோஷம் அடைவார்கள். அவர்கள் மரணித்தாலும் கூட, அவர்கள் மறுத்து விட்டாலும் கூட என்ன சொல்வார்கள், யார் பெற்ற பிள்ளையோ, எவ்வளவு அழகாக வளர்த்திருக்கிறார்கள், எவ்வளவு அழகாக ஒழுக்கம் கட்டிக்கிறார்கள், எவ்வளவு அழகாக இந்த பிள்ளையை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்று மறுத்த நம்முடைய தாய் தந்தையை புகழ்ந்து பேசக்கூடிய சமூகமாக நாம் உருவாக்க நீட்டி செய்வோமாக. அல்லாஹு ஜல்லக்கான காலா அதற்கு எனக்கும் அவளுக்கும் சௌதி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.